நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, உளவியலாளர் பார்வதி அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. எடுத்துக்கொண்ட தலைப்பு சிங்கிள் பேரண்டிங். இப்போ நிறைய இடங்களில் கேள்விப்படுறோம், விவாகரத்து ஆனவங்க, ஏதாவது கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சவங்க, இல்லை ஏதோ இழப்புனால மறுமணம் புரியாதவங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேரண்டிங்கில் தான் வருது. இவங்க என்னென்ன பிரச்சனைகளை இவங்க எதிர்கொள்கிறாங்க, குழந்தைகளை வந்து வளர்க்குறதுல இவங்க என்னென்ன இடர்களை சந்திக்க நேரிடுது, அதெல்லாம் பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கிறாங்க, அவங்க கிட்ட கேட்கலாம். வணக்கம் டாக்டர்.
எல்லோருக்கும் வணக்கம். சிங்கிள் பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்து இன்னைக்கு வந்து அதிகரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். சிங்கிள் பேரண்டிங் யூஎஸ்ல வந்து சிங்கிள் பேரண்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப நாளாவே இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு. அதுக்கான பல ட்ரைனிங்ஸும் இருக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல. இந்தியாவில் வந்து இப்போதான் அந்த சிங்கிள் பேரண்டிங்கிற விஷயம் வந்து முன் வர ஆரம்பிச்சிருக்கு. இரண்டு பிரபலர்கள் வந்து சிங்கிள் பேரண்டிங்னால இன்னைக்கு ரொம்ப பிரபலம் அடைஞ்சிருக்கிறாங்க, நல்ல ஒரு தகுதிக்கு வந்திருக்கிறாங்க. ஒன்னு பில் கிளின்டன், யுனைடெட் ஸ்டேட்ஸோட 42nd பிரசிடென்ட். அவர் ஒரு சிங்கிள் பேரண்ட்னால வளர்த்தப்பட்டவர் தான். பராக் ஒபாமா இப்போ இருக்கிற பிரசிடென்ட், அவரும் ஒரு சிங்கிள் பேரண்ட்னால வளர்க்கப்பட்டவர் தான். ஒரு தாய் மற்றும் அல்லது ஒரு தந்தை மற்றும் இருந்து ஒரு குழந்தைய வளர்த்தினாலும் கண்டிப்பா அந்த குழந்தை சக்சஸ்ஃபுல்லா தான் வரும். மற்ற குழந்தைகளும் சில வளர்ப்பு சம்பந்தமான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் செய்ய வேண்டியது வரும். அதுதான் சிங்கிள் பேரண்டிங்கும் நார்மல் பேரண்டிங்கும் உள்ள ஒரு வித்தியாசம்.
ரெண்டு பிரபலமானவங்களை பத்தி நீங்க சொன்னீங்க. யுஎஸ்ல வந்து இது அக்செப்டட், இந்தியால வந்து இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வர்றாங்க. ஆனா இவங்க வந்து எவ்வளவு பிரச்சனைகள், மன ரீதியாவும் சரி உடல் ரீதியாவும் சரி, நிறைய பிரச்சனைகள்ல எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. இப்ப தனித்தனியா எடுத்துக்கலாமே, ஆண்கள் அப்படின்னு எடுத்துட்டா அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, பெண்கள்னு எடுத்துட்டா அவங்க எந்த மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க, அதை பத்தி சொல்லுங்களேன்.
இந்தியாவோட கல்ச்சர் படி ஆண் பெண் இரண்டு பேர்த்துக்குமே ஒரு காமனான பிரச்சனை இருக்கு. ஒரு துணை இல்லாம நீ எப்படி வாழ்வ அப்படின்னு இந்த சமுதாயம் ஒரு கேள்வி கேட்கும். முக்கியமா இளம் வயதில் ஒரு பெண் டிவோர்ஸ் ஆனாலோ அல்லது விடோ ஆனாலோ இந்த சமுதாயம் வந்து எப்படி இந்த குழந்தைய நீ வளர்த்த போற, உன்னால முடியுமா, நீ காலத்துக்கும் சம்பாரிச்சு இந்த குழந்தைய நீ வந்து கரை சேர்த்த முடியுமா, நீ வந்து இரண்டாவது திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துவாங்க. இந்த பெண்ணுக்கு வந்து அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் என் குழந்தைய வளர்த்திருவேன் அப்படின்னு சொல்லி என்னதான் போராடினாலும் கண்டிப்பா அந்த பெண்ணால ஜெயிச்சு வர முடியும். ஆனா அதுக்கு சில ஸ்ட்ரெஸ், சில டிப்ரெஷன், சில எபிசோடு, அதாவது நல்ல நெகட்டிவான எபிசோடு எல்லாம் அந்த பெண் வந்து எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறா. அது நம்ம என்ன பண்ணலாம், எப்படி வந்து அதுல இருந்து மீண்டு வந்து குழந்தைங்களை நல்லபடியா வளர்த்தலாம் அப்படின்னு பாக்கலாம். இப்போ ஒரு பெண் வந்து சிங்கிள் பேரண்டிங்கா இருந்தா வர ஒரு விஷயம் வந்து நான் சொன்ன மாதிரி சமுதாயம் வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு வற்புறுத்தும், அது ஒண்ணு இருக்கு. இரண்டாவது இரண்டு பேருக்குமே காமனான ஒரு விஷயம், ஸ்கூல். அந்த ஸ்கூலுக்கு வந்து அந்த குழந்தைய கொண்டு சேர்த்தும் போது அப்பா அம்மா அப்படிங்கறது கேட்கும் போது இவங்க இல்ல அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்கூல், அப்படின்னா நீங்க சமாளிச்சிருவீங்களா, நீங்க பேசிடுவீங்களா, நீங்க பாத்துருவீங்களா, அப்படி அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் கேட்கும். பட் இப்போ ஸ்கூல்ஸ் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. சமீபத்துல நிறைய ஸ்கூல்ல வந்து தந்தையோட இனிஷியல் இல்லாம தாயோடைய பேரை கூட இனிஷியலா வைக்கலாம்ங்கிற லெவலுக்கு நம்மளுடைய சமுதாயம் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸ்கூலும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஒரு பெண் வந்து சிங்கிள் பேரண்டிங்கா இருக்காங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, என்ன இருந்தாலும் ஒரு ஆண் துணை இல்லை அப்படிங்கிறது வந்து சமுதாயம் வேற மாதிரி நினைச்சாலும் ஒரு பெண்ணுக்கு வந்து அது தேவை கிடையாது. அந்த பெண்ணால தன்னுடைய வில் பவர், தன்னுடைய வில் பவர்ல அந்த குழந்தைய நல்லபடியாக ஒரு தாயாகவும் இருந்து ஒரு தந்தையாகவும் இருந்து அந்த குழந்தைய வளர்த்த முடியும். கடவுள் அந்த தெம்பு கொடுத்திருக்கிறாரு. பட் ஒரு ஆண் ஒரு குழந்தைய வளர்த்தும் போது அதுல ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த தாய்மை உணர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் வரும், ஒரு ஆணுக்கு வராது. என்னதான் நான் தாயாகவும் தந்தையாகவும் இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஒரு சாப்பாடு விஷயமே அந்த குழந்தை வந்து ஃப்ரீயா அம்மாட்ட கேட்டு வாங்கி சாப்பிடற மாதிரி அப்பா கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட முடியாது. அதனாலதான் இந்தியாவில நீங்க பாக்குறீங்க ஆண் முக்கவாசி இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டர்ல இரண்டாவது திருமணம் பண்ணிக்க கூடிய வாய்ப்புகள் அதிகம். பெண் இரண்டாவது திருமணம் பண்ணிக்கிறது இல்லை, ஏன்னா அவங்களால வீடும் சமாளிக்க முடியுது, தாயாகவும் இருக்க முடியுது, தந்தைக்கு நிகரா சம்பாதிக்கவும் முடியுது. சோ இதுதான் இரண்டு பேர். இந்த சிங்கிள் பேரண்டிங்ல அதிக சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாய் ஒரு ஆண் மகனை வளர்த்துவதும் ஒரு தந்தை ஒரு பெண்ணை வளர்த்துவதும் தான் ஒரு சேலஞ்ச். ஏன்னா அந்த ஆண் ஒரு ஆண் குழந்தையை ஒரு தாய் வளர்த்தும் பொழுது அந்த ஆண் குழந்தையோட சில டிசிப்ளினரி ப்ராசஸ்க்கு ஒரு தந்தை தேவைப்படுது. அந்த பையன் வந்து தன் தந்தையை தான் டேக் ஓவர் பண்ணுவான். ஸோ அப்பா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோல் அங்கே வேணும். அதே மாதிரி ஒரு பெண் என்னதான் தந்தையோட க்ளோஸா இருந்தாலும் சில விஷயம் பியூபர்ட்டி அதாவது ஏஜ் அட்டன் பண்ண பின்னாடி அந்த பருவ மாற்றத்துக்கு அந்த பெண்ணுக்கு ஒரு தாய் தான் தேவைப்படுது. ஸோ இந்த கட்டத்துலதான் ஒரு சிங்கிள் பேரண்டிங்க்கு உண்மையான சேலஞ்ச் அப்படிங்கிறது வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம்.
ஆண் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு, பெண் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு. இது பெரியவங்களை பத்தி நம்ம பார்த்தோம். இப்ப குழந்தைகள் அவங்க என்ன மாதிரி பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க?
குழந்தைகள் எந்த மாதிரி பிரச்சனைகள் சந்திக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஸ்கூலுக்கு போறாங்க, அங்க மத்த பசங்களோட பேசுறாங்க, பழகுறாங்க, ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்காங்க, ஒரு காலனில இருக்காங்க. அப்படின்னா எல்லா பசங்களுமே பாத்தீங்கன்னா அப்பா அம்மா இரண்டு பேரும் குடும்பம். அப்படின்னா அப்பா அம்மா ஒரு குழந்தை. அப்போ இந்த குழந்தை வந்து வீட்டுக்கு வந்து கேக்கும், நீயும் நானும் தானே இருக்கிறோம், அப்பா எங்க அப்படிங்கறது கேக்கும். அதே மாதிரி ஒரு தந்தை கிட்ட நீயும் நானுமே இருக்கிறோம், அம்மா எங்க அப்படிங்கறது கேக்கும். இப்போ இந்த மாதிரி கட்டத்துல வந்து ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா என்ன சொல்றது, அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது அப்படிங்கறது கண்டிப்பா இரண்டு பேர்த்துக்குமே புரியாத ஒரு விஷயம். அப்படி கவலைப்பட வேண்டாம். அந்த குழந்தைகிட்ட என்ன காரணம் அப்படிங்கறத தாராளமாக எடுத்து சொல்லலாம். அதாவது வெறும் தாய் இருக்கிற அந்த தாய் வந்து எதனால தந்தையோட ஒத்து போகல அப்படிங்கிற விஷயத்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா எடுத்து அந்த குழந்தைக்கு சொல்வது நல்லது. தந்தை இழந்திருந்தாங்கன்னா எப்படி அப்படிங்கறத சொல்லி, அல்லது டிவோர்ஸ்னா எனக்கும் அப்பாக்கும் இந்த மாதிரி கருத்து வேறுபாடு, எங்களால ஒன்னா வாழ முடியல, அதனாலதான் நாங்க பிரிந்துட்டோம் அப்படிங்கிற உண்மை. அல்லது தாய் சொல்லல உண்மை அப்படின்னா பக்கத்து வீட்டுல அக்கம் பக்கத்துல பேசுற புரளி வந்து அந்த குழந்தை நம்பிட்டு தாயவை வெறுக்க ஆரம்பிச்சிடும். சோ அந்த கட்டத்துக்கு போக விடக்கூடாது. இதேதான் தந்தைக்கும். தந்தையும் அந்த பெண்கோ அல்லது அந்த குழந்தைக்கோ தன் தாயோடைய விபரம் எடுத்து சொல்றது நல்லது. அதே மாதிரி இரண்டு பேருமே அந்த குழந்தைக்கு சொல்லி வளர்க்கும் போது ஒரு குடும்பம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத சொல்லணும். ஏன்னா ஓ எங்க அப்பாக்கும் அம்மாக்கும் ஒத்து போகல, கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சின்ன பருவத்திலிருந்தே கல்யாணம் அப்படிங்கறத வெறுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி வெறும் தாய் தான் இருக்கிறாங்க, தந்தை இல்ல, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருந்தா ஆம்பளைகளை வெறுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி தந்தை கிட்ட வளர்ற ஆண் மகன் பெண்களை வெறுக்க ஆரம்பிச்சு. சோ அந்த மாதிரி இல்லாம ஏதோப்பா இப்படி ஒத்து போகல, ஆனா உன் பாட்டி அப்படி இல்லை, நல்ல குடும்பங்களை எடுத்து காமிச்சு அடையாளம் காமிச்சு வளர்த்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பிரிந்திருக்கும் டிவோர்ஸ் ஆயிருக்கும் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவங்க கிட்ட குழந்தை இருந்தா டிவோர்ஸ் ஆன ஒய்ஃப் வந்து தன்னுடைய கணவரை பத்தி தவறான கருத்துக்களை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்க கூடாது. அதே மாதிரி டிவோர்ஸ் ஆன தந்தை தன்னுடைய ஒய்ஃபை பத்தி இந்த குழந்தையோட தாயை பத்தி தவறான கருத்துக்களை அவங்க கிட்ட பகிர்ந்து கொள்ள கூடவே கூடாது. அது கண்டிப்பா பாக்கணும். இந்த விஷயங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப டிப்ளமேட்டிக் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பளிச்சுன்னு இருக்கணும், அதே சமயம் அந்த குழந்தைக்கு புரியும்படி எடுத்து சொல்லணும், அந்த குழந்தைக்கு ஒரு அதிர்ச்சி கொடுக்காதபடி. இந்த கட்டத்துலதான் உங்களுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர் அல்லது ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து ஓபனா எங்க கிட்ட இதுதான் நடந்தது அப்படின்னு சொன்னா நாங்க சொல்ல வேண்டிய விதத்துல அந்த குழந்தைக்கு எடுத்து சொல்லுவோம். உங்களுடைய ஃபீலிங்ஸ் என்னவோ அதை அந்த குழந்தைகிட்ட பகிர்ந்துக்குங்க. அப்போ கம்யூனிகேஷன் தான் ரெண்டு பேர்த்துக்குமே ஒரு பாண்டிங்க உருவாகும். சோ இது கண்டிப்பா சிங்கிள் பேரண்ட்ஸ் தெரிஞ்சு.
இப்ப இந்த சிங்கிள் பேரண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய இன்னும் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, ஒரு காலகட்டத்துல இந்த ஈகோ அது மறையற வரைக்கும் பேசாம இருப்பாங்க. ஒன்ஸ் அந்த ஈகோ எல்லாம் மறைஞ்சிருச்சுன்னு வைங்களா, வீட்டுல பெரியவங்க இருந்தா பேச்சு துணைக்கு நிறைய இருப்பாங்க, ஒன்னும் ப்ராப்ளம் வராது. ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு மாரல் சப்போர்ட் அப்படின்ட்டு ஆப்போசிட் செக்ஸ்ட வந்து பேச வேண்டிய நிர்பந்தம் ஏற்படலாம் ஒரு மாரல் சப்போர்ட்டுக்காக. இது வந்து தவறான உறவு முறைகள்ல கூட போய் முடியுது. நிறைய இடங்களை நம்ம படிக்கிறோம், பாக்குறோம், நிறைய விஷயங்கள் இது மாதிரி நடந்துட்டு இருக்குது. அப்ப அந்த குழந்தைகள் நிறையவே பாதிக்கப்படுறாங்க.
இது ஒரு சரியான கருத்து தான். ஒரு குழந்தைய வளர்ப்பது அப்படிங்கறது வந்து ஒரு கடல்ல வாயேஜ் போற மாதிரி, அதாவது ஒரு கப்பல் பயணம் போற மாதிரி. சோ அந்த டோட்டல் ஜேர்னில வந்து உங்களுக்கு மழை, இடி, மின்னல், என்னெல்லாம் உங்களுக்கு ஆபத்துகள் இருக்கோ அதெல்லாம் இருக்கு. இந்த குழந்தைய வளர்க்கும் போது சிங்கிள் பேரண்டா ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் என்னன்னா போஸ்ட் ட்ராமாட்டிக். உங்க வாழ்க்கையில டிவோர்ஸும் சரி டெத்தும் சரி ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். இதுல இருந்து மீண்டும் நீங்க வெளியே வரும்போது கண்டிப்பா அந்த நபர் வந்து சாயருக்கு ஒரு தோல் தேடுவாங்க. அது சில டைம் தந்தையா இருக்கும், சில டைம் சகோதரர்களா இருக்கும், சில டைம் ஃப்ரெண்டாவும் இருக்கலாம். இந்த சாயருக்கு தோல் தேடும் போது இன்னும் சில பேர் சொசைட்டில ரொம்ப இமோஷனல் சப்போர்ட்டா இருக்கலாம், அப்போ உங்களுக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் க்ளோஸா இருக்கணும்னு தோணும், அட்டாச்மெண்ட் டெவலப் ஆகும். இது வந்து நமக்கு ஒரு லிமிட் தெரியணும், அதாவது என்னுடைய லைஃப் இது, என்னை நம்பி ஒரு குழந்தை இருக்கு, அந்த குழந்தையோட மனநிலத்துக்கு நீங்க இன்னும் அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அது கண்டிப்பா பாத்துக்கணும். இப்போ நீங்க சொன்ன மாதிரி இந்த நபர் வந்து ஒருத்தர்கிட்ட ரொம்ப க்ளோஸா போகிறாங்க, அளவுக்கு மீறி போறாங்க, அங்கேயே ஒரு ரிலேஷன்ஷிப் டெவலப் ஆகுது அப்படின்னு சொன்னாக்கா நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆயிருக்கு. அந்த மாதிரி ஆகும்போது கண்டிப்பா அந்த குழந்தைக்கு தெரிவிக்கணும் அந்த நபர் எப்படிங்கிறது. ரெண்டு டிவோர்ஸி ஒன்று சேரதுல எந்த பிரச்சனையும் கிடையாது, பட் அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி இருக்கு அப்படிங்கிறப்போ கண்டிப்பா நம்ம டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணும். நம்மனால இன்னொரு குடும்பம் இன்னொரு குழந்தை பாதிக்கப்படக்கூடாது. ஸோ இரண்டு பேர்த்துக்குமே லீகலி கல்யாணம் ஐ மீன் டிவோர்ஸ் ஆகி ரீமேரேஜ் பண்ணிக்கிற எலிஜிபிலிட்டி இருக்குன்னா கண்டிப்பா அந்த குழந்தையும் உட்கார வைத்து நாங்கள் இந்த மாதிரி முடிவெடுத்தா உனக்கு விருப்பம் உண்டா, உனக்கு இஷ்டப்படுவியா, ஓகேவா அப்படின்னு கேட்டுட்டு அந்த குழந்தையோட விருப்பத்தோட திருமணம் செய்து கொள்வது நல்லது. மற்றபடி வேற எந்த மாதிரியான அஃபேர்ல ஈடுபட்டாலும் கண்டிப்பா அந்த குழந்தையோட மனநிலம் ரொம்ப பாதிக்கும், அதுல இருந்து அந்த மீண்டு கொண்டு வரது ரொம்ப ரொம்ப கஷ்டம்.
தனியா போறேன் அப்படின்ட்டு அந்த ஷன நேரத்துல எடுக்கக்கூடிய முடிவு இருக்கு பாருங்களேன், அந்த துணிவு, அதை கடைசி வரைக்கும் அவங்க எதிர்கொள்ளணும். அப்படி இருந்தாதான் குழந்தையும் நல்ல விதமா வளர்த்த முடியும், சமுதாயத்திலயும் ஒரு சிறந்த ஒரு மனிதரா வந்து உருவாக்க முடியும். நான் தனியா வந்துடுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு சப்போர்ட்டுக்காக ஒருத்தர்கிட்ட சாயும் போது அது அங்க பெரிய பிரச்சனையா வந்துருது. ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் பாத்தீங்கன்னா நிறைய சமயங்கள்ல பாத்தீங்கன்னா சூசைடல் டெண்டன்சி, மர்டர், அந்த அளவு கூட இது போய் முடியுது. மன உளைச்சல், அவங்க என்ன மாதிரியான மன உளைச்சல் சந்திக்க நேரிடுது?
இது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா சில பேர் வந்து கணவன் மனைவியை ஒத்து போகல அப்படின்னு சொன்னாக்கா பீஸ்ஃபுல்லா பிரிஞ்சிடறாங்க, மியூச்சுவலா பிரிஞ்சிடறாங்க, மியூச்சுவல் கன்சென்ட்ல டிவோர்ஸ். அல்லது இன்னும் சில பேர் என்னன்னா நான் பழி வாங்குறேன் அப்படிங்கிற உணர்ச்சியில வந்து இன்னொருத்தங்களுக்கு துன்புறுத்துறாங்க. அப்படி இருக்கும் போதும் அந்த குழந்தையோட மனநிலை தான் அது பாதிக்குது. இன்னாருடைய குழந்தை அப்படின்னு அந்த குழந்தை வந்து கருதப்படுது சமுதாயத்துல. ஓ இவங்க அப்பா இப்படி, இவங்க அம்மா இப்படி அப்படின்னு அந்த வடு அந்த குழந்தைய விட்டு போகவே போகாது. அதுவும் பெருசானா சமுதாயத்துல ஒரு வைலண்டா தான் அந்த குழந்தையும் வளரும். சோ நீங்க வந்து ஒரு ஜெனரேஷனை உருவாக்குறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கான்சியஸ் வந்து உங்களுக்கு இருந்துட்டே இருக்கணும். அது ரொம்ப முக்கியம் ஒரு சிங்கிள் பேரண்டிங்கு. இன்னொரு இந்த சிங்கிள் பேரண்டிங்கோட பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அவங்க வந்து சீக்கிரம் டயர்ட் ஆயிருவாங்க. ஏன்னா இவங்க ஒரு ஆளே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதுனால வீடும் பார்த்து குடும்பத்தையும் பார்த்துட்டு குழந்தையும் பார்த்துட்டு அவங்களுக்கு கோபம், இரிட்டேட்டபிலிட்டி இது அதிகமா இருக்கும். அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட போய் தேவையான அளவுக்கு தெரப்பி வந்து அண்டர்கோ பண்றது ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா இந்த ஒரு இமோஷனல் ஃப்ரஸ்ட்ரேஷன்னால சூசைடல் டெண்டன்சிஸ் வரதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. சோசியல் ப்ரெஷர், சமுதாயம் சும்மா இருக்காது என்ன ஏது அப்படிங்கறத பாத்துட்டு இனி என்ன பண்ண போறாங்க. அதுவும் நீங்க ஒரு டிவோர்ஸ் இந்தியால அப்படின்னு சொன்னா எல்லாருடைய பார்வையும் உங்க மேலதான் இருக்கும். நீங்க ஒரு விடோவர் அப்படின்னு சொன்னா எல்லாருடைய பார்வையும் உங்க மேல, சோ மத்தவங்களை விட உங்க மேல சமுதாயம் செலுத்துற கவனம் அதிகம். சோ நீங்க கான்சியஸா எப்போதும் டிசிப்ளின்டா செயல்படணும். முக்கியமான ஸ்ட்ரெஸ்ஸர் வந்து குழந்தை வளர்ப்பு மட்டும் இல்லாம பினான்சியல் ஸ்ட்ரெஸ், பணம். ரெண்டு பேர் சம்பாரிச்சு வளர்க்கறதும் ஒரு ஆள் சம்பாரிச்சு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்றதும் ஒரு பெரிய விஷயம் தான். சோ இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் எல்லாம் வரும்போது எப்படி தன்னை பாத்துக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா முக்கியமா உங்களுக்குன்னு ஒரு நல்ல கம்யூனிட்டி, அதாவது ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட், படிச்சவங்க பெரியவங்க நாலு பேரு, வயசானவங்க ரெண்டு பேரு, ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நம்பிக்கைத்தரமான ஒரு ரெண்டு ஃப்ரெண்டு, அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டியை பில்டு பண்ணிட்டு உங்க குழந்தைக்கும் அவங்க எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு அவங்க கூட ஓப்பனா பேசி டிஸ்கஸ் பண்றதுனால வேற விதமா மனம் போகாது, பாசிட்டிவான விதத்துல மட்டும்தான் மனம் போகும். சோ அது பண்ணலாம். ஒரு ரொட்டீன் உங்களுக்கும் குழந்தைக்கும், காலையில எழுந்தா ஒரு எக்ஸசைஸ், பிரேக்ஃபாஸ்ட் ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிட்டு ஸ்கூலுக்கு போறது, ஸ்கூல்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி உங்க குழந்தையோட உட்காந்து பேசுவது, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இது மாதிரி ஒரு ரொட்டீன் உங்களுக்குன்னு ஏற்பாடு படுத்திக்கலாம். ப்ரையாரிட்டைசிங் ஃபேமிலி டைம், சாட்டர்டே சண்டே என்ன இருந்தாலும் நான் என் குழந்தையோட தான் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அப்புறம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்க வீட்டுக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு ஃபேமிலினா என்னங்கறத இன்ட்ரடியூஸ் பண்ணி சோசியலா பழகினா நம்மளும் சமுதாயத்துல சகஜமான ஒருத்தர் தான் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கும் வரும், குழந்தைக்கும் வர ஆரம்பிக்கும். முக்கியமா நான் தப்பு பண்ணிட்டேனோ அவசரப்பட்டுட்டேனோ என் குழந்தைக்காக நான் பொறுத்துட்டு இருக்கணுமோ அப்படிங்கிற எண்ணங்கள் வேண்டாம். பிரிய வேண்டிய சந்தர்ப்பத்துல பிரிஞ்சாச்சு முடிஞ்சாச்சு அப்படின்னு சொன்னா சீக்கிரம் சாப்டர் அங்க க்ளோஸ் பண்ணிட்டு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு கண்டிப்பா சிங்கிள் பேரண்ட்ஸ் பழகிக்கணும். ஃபைனலி பாசிட்டிவா இருக்கணும், எதையும் நெகட்டிவா திங்க் பண்ண வேண்டாம். இது என்னால முடியலைன்னா எனக்கு இதுல இருந்து மீண்டு வரணும், வளர்க்கணும், நான் என்ன செய்யணும்னு குழப்பம் இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு நல்ல சைக்காலஜிஸ்ட் கிட்ட கருத்து கேட்கறது நல்லது.
டிவோர்ஸ் இஸ் அ டீசன்ட் பெரியல் டு அ டெட் மேரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆங்கில பழமொழி இருக்குது. ஒரு விவாகரத்தான ஒரு ஆண் மறுமணம் புரியறதுக்கும் விவாகரத்தான பெண் மறுமணம் புரியறதுக்கும் இன்னுமே நிறைய வேறுபாடு இருந்துட்டு தான் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க மனதை ரெண்டு பேருமே ஒருமுகப்படுத்தி ஒரு நல்ல பாஸ்டைம், ஒரு நல்ல இசையை கேட்கலாம், புக்ஸ் வாசிக்கலாம், கார்டனிங் பண்ணலாம், சத்சங்கம் கேட்கலாம், எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது இல்லைங்களா. அதில் வந்து அவங்களோட கவனத்தை செலுத்துனாங்கன்னா தேவையற்ற, இப்போ ரூமர் நீங்கள் சொன்னீங்க, தேவையற்ற சமுதாயத்தின் சலசலப்பிலிருந்து நம்ம விடுவித்துக் கொள்ளலாம்.
கண்டிப்பாக நம்ம நம்மளை பாசிட்டிவ் வழியில் ஈடுபடுத்தினா கண்டிப்பாக நம்ம சமுதாயத்தோட பார்வையில் வந்து நம்ம நல்லபடியாக இருந்துட்டாலே போதும். சமுதாயத்தோட பார்வை ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து நாம நடந்தாலே போதும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கும், குழந்தையும் நல்லா இருக்கும், நல்ல விஷயத்துல ஈடுபடுத்திக்கலாம். உதாரணத்துக்கு என்னுடைய ஒரு கிளையண்ட் வந்து ரொம்ப ரீசெண்டா அவருடைய மனைவி வந்து கேன்சர்ல இறந்து போனாங்க. அவங்க 13 வருடம் ஒன்னா வாழ்ந்திருக்காங்க. அவருக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குது. அவங்களுக்கு அந்த வீட்டில் வந்து கண்டினியூ பண்ணறதுக்கு இஷ்டம் இல்லை, ஏன்னா அங்கே இருந்தால் அவங்க மனைவியோட நினைப்பு வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேற ஒரு வீடு வாங்கி தன்னுடைய பெண் குழந்தையோட அந்த வீடுக்கு ஷிஃப்ட் ஆகி போயிருக்கிறாரு. அவங்களுடைய வீடை வந்து அவங்க விற்கலை, பட் அவங்க மனைவியோட பேரில் ஆசிரமம் மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாரு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட பல பேர், அதாவது அவங்கள பாதுகாக்கிறதுக்கு யாருமே இல்லை, பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லா பல பேருக்கு வந்து அவங்களுடைய கடைசி காலத்தில் அவங்க பார்த்துக்கிறாங்க. சாப்பாடு எல்லாம் கொடுத்து மருத்துவ செலவு எல்லாம் பண்ணி கடைசி காலத்தில் அவங்களுக்கு ஒரு அமைதியான சாவு வரக்கான ஏற்பாடுகளை அவர் செஞ்சு கொடுத்துருக்கிறாரு அவங்களோட மனைவியோடைய நினைவாக. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்கலாம். அந்த பெண் குழந்தை சமீபத்தில் என்னை பார்க்க வந்தப்போ அந்த குழந்தைகிட்ட கேட்டேன், எப்படி இருக்கு அப்படின்னு. அம்மா இல்லை, ஆனால் அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார், நானும் பெருசாகி ஒரு கேன்சர் டாக்டராக வரப்போறேன் அப்படின்னு அந்த பெண் ரொம்ப ப்ராசிட்டிவாக சொல்லிச்சு. அப்பா மகள் இரண்டு பேருமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸிலிருந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வெளியே வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நல்ல விஷயத்தில் நம்மளை நாம ஈடுபடுத்திக்கணும்.
இந்த மாதிரி மனிதர்களும் இருக்கிறாங்க. விவாகரத்து ஆன உடனே மறுமணம் பண்ணக்கூடிய ஆணும் இருக்கிறாங்க, பெண்ணும் இருக்கிறாங்க. சமுதாயம் வந்து ரெண்டு விதமாகவும் கேள்வி கேட்பாங்க. இவ்வளோ நாளைக்கு தனியாக இருக்க போகிறேன், கல்யாணம் பண்ணிக்கொண்டு ரெண்டு பேரையும் பார்த்து கேட்பாங்க. கல்யாணம் பண்ணினாங்கன்னா இதுக்கு தான் இவங்க பிரிஞ்சாங்களா அப்படின்னு கூட கேட்பாங்க. நம்ம சூழ்நிலைக்கு, நம்ம குடும்ப சூழ்நிலைக்கு, குழந்தைகள் நலன் கருதி எது நல்லதுன்னு பெரியவங்க தான் முடிவெடுக்கணும். கருத்துக்களுக்கு நன்றி. வணக்கம் டாக்டர்.
வணக்கம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் உளவியலாளர் பார்வதி அவர்கள்.
தகவல்களை கேட்டறிந்தவர் என் கோமா.
நிகழ்ச்சி குறித்த உங்கள் எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 3. தொலைபேசி எண் 243-1055. வெளியூர் நேயர்கள் 0422 அப்படிங்கிற இணைப்பு எண்ணையும் சேர்த்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு முறை தொலைபேசி எண்ணை நினைவுபடுத்துகிறோம், 0422-243-1055. நமது நிகழ்ச்சிகளை அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.